கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். இன்றைய தினசரி தியானம் உற்ற உபாயம். மன்னே, உன்னை நான் மேலும் மேலும் ஒருமை மனதுடன் நாடுவேனாக. நிறைநிலை அடைதற்கு இரகசிய வழி ஏதாவது உண்டென்று பலர் கேட்கின்றனர். பக்தி பண்ணுவது ஒன்றே உற்ற உபாயம். பேசிக் கொண்டிருப்பதால் ஒருவன் பேச பழகுகின்றான். வாசிப்பதன் மூலம் ஒருவன் வாசிக்க கற்றுக்கொள்ளுகின்றான். ஓடுவதால் ஒருவன் ஓட வல்லவனாகின்றான். வேலை செய்வதால் ஒருவன் வேலையில் நிபுணனாகின்றான். தெய்வத்தையும் மனிதனையும் நேசிப்பதால் ஒருவன் அன்பு மயமாகின்றான். இடையராது அன்பு செலுத்துக. இதனையே தாயுமானவர், என்புருகி நெஞ்சம் இழகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே என்பார். ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது கொண்டாடப்படுவது. இது தேவிக்குரிய திருநாளாகும். இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவது உண்டு. உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை துவக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு நடத்துவார்கள். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்புறம். அன்னை உள்ளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவரும் தன் அருளை வழங்கும் நாள்தான் இது. சைவத்தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கிரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பெயரை கொண்டு அருள் பாலிக்கும் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிப்பூர அம்மனாக அதிகமாக எழுந்தருளியுள்ளாள். இதிலிருந்தே ஆடிப்பூரத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் தொடக்க காலம். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதம். நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அவர்களது இரவு காலமே இந்த தட்சிணாயன காலமாகும். உத்தராயண காலம் சிவபெருமானை வழிபட உகந்தது என்றால் தட்சிணாயனம் அவனது வாமபாகத்தில் அமைந்திருக்கும் அம்பிகைக்கு உரிய காலம் ஆகும். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் நவராத்திரி ஆகிய பண்டிகைகளில் வரும் காலம் இது. இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறுகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாள் அந்த தயாபரி. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூர நாள் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். தாய்மை என்பது பெண்மைக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. உள்ளே உயிர் வளர்ந்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும். நம்முடைய மானிட வழக்கமான சொல் கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் படைக்கும் அன்னையாயிருக்கும் கன்னி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள். மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்கள் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்மணிக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. அன்பர்களே, நமது திருக்கோவிலில் வரும் ஜூலை மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து ஆடிப்பூர விழா சிறப்பாக நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து 11:50 வரை ஸ்ரீ லலித சகஸ்ரநாமம் ஹோமமும், அதற்கு பின்னர் நமது திருக்கோவிலில் அமைந்துள்ள தமிழரசி நாயகிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகளை செய்ய உள்ளோம். அன்று மாலை 6:30 அளவில் லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனையும், அன்று மாலை 7:30 தமிழரசி நாயகிக்கு வளைகாப்பு பூஜை நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, நீங்களும் உங்கள் குடும்பம் நண்பர்கள் சூழ வந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றோம். எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள், பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
சென் தத்துவ கதைகள் பாதையற்ற பாதையில் சென் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பாதை அல்லது பாதையே இல்லாத பயணப்பாதை. அதில் பலரும் பல விதங்களில் ஞானம் பெற்றனர். அதை பலபடியாக அவர்கள் வெளிப்படுத்தினர். குரு ரின்சாய் கடகடவென்று பெரிதாக சிரிப்பார். வேறேதும் அவர் செய்ததே இல்லை. அவரிடம் உபதேசம் கேட்டு வருபவர்களிடமும் சத்தமாக சிரிப்பார். சிரித்தபடியே சென்று விடுவார். கடைசி வரை அவரது சிரிப்பின் காரணம் எவருக்குமே புரியவில்லை. வெறும் கேலி சிரிப்பாகவோ அலட்சிய சிரிப்பாகவோ இல்லாமல் மனதை கவர்வதாக இருந்தது அவரது சிரிப்பு. சிரிக்கும் புத்தர் என்றே அவர் குறிப்பிடப்பட்டார். வேறொரு குரு திருத்தலங்கள் பலவற்றையும் தரிசித்தவர். ஞானம் பெற்ற பின் அவர் சொன்னார், நான் முதல் முறை சென்றபோது ஆலயத்தை கண்டேன், மறுமுறை சென்றபோது இறைவனை கண்டேன், மூன்றாம் முறை சென்றபோது இறைவனையும் காணவில்லை கோயிலையும் காணவில்லை. புத்தருக்கு பின்பு எத்தனையோ குருமார்கள் உலகெங்கும் பரவினர். அவர்களில் பெரும் பாறைகளையே தனது மனோபலத்தால் புரட்டக்கூடியவர் ஒருவர் இருந்தார். அவரை நாடி பலரும் வந்தனர். அவர் எவரிடமும் தனது சக்தியை காட்டவில்லை. அவரால் பலரும் பலனடைந்தனர். உன் முயற்சியின் பலனால் நீ ஞானம் பெற்றாய், உன் நல்வினை பயனால் நீ குணமடைந்தாய் என்றே அனைவரிடமும் அவர் சொல்லுவார். சீடர்கள் அவரை கேட்டபோது அவர் சொன்னார், இதற்கெல்லாம் நான் தான் காரணம் என்று அறிந்தால் செயலின் மூலம் பலம் பெறுவதற்கான முயற்சிகள் அவர்களிடம் குறைந்துவிடும் என்றார். ஓவியம் மூலமும் மரம் வெட்டுவதும் மூலமும் கூட ஞானம் பெற்றவர்கள் உண்டு. ஞானம் உள்ளீடற்றது என்கிறது ஜென். மௌனம் என்பதை நாம் உணரும் போதே அந்த மௌனம் கலைந்து விடுகிறது. மௌனமாயிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும் போதே மௌனம் அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும். ஆகவேதான் மௌனம் வெறுமையாகி விட்டது என்றபோது அந்த வெறுமையையும் தூக்கி எறி என்கின்றார் ஜென்குரு. ஒரு சொல் சொன்ன ஜென்குருமார் உண்டு, அதை கூட சொல்லாதவர்களும் உண்டு. ஒரு சொல் சொன்னாலும் அந்த ஒரு சொல் முழு உண்மையை அழித்துவிடும் என்கின்றார் ஜென்குரு. ஒருவன் ஒரு ஜென்குருவை கேட்கின்றார், குருவே என்னிடம் நிரம்ப பணம் உண்டு, என் ஆன்ம லாபத்திற்கு அதை எப்படி செலவிடுவது என்று. குரு பெருமூச்சு விட்டார். ஆன்ம லாபம் செல்வம் இரண்டும் எதிர்மறையானவை. தவிர ஆன்மாவுக்கு லாபமோ நஷ்டமோ இவற்றால் விளைவதில்லை. உனது நண்பர் உறவினர்களுக்கு செல்வத்தை தரலாம், அதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை. உன் பக்தியால் கோயில்களுக்கு நீ வாரி வழங்கலாம், அது பூசாரிகளுக்குத்தான் போய் சேரும், அதனால் வேறு பலன் எதுவும் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு வழங்கலாம், அதனால் உன் மனதில் நீ பெரிய தர்மவான் வள்ளல் என்று வீண் கர்வம் ஏற்பட்டுவிடும். எனினும் இதுவே மேல், உன் ஆன்மா பலம் பெறாவிட்டாலும் ஒரு சில ஏழைகளுக்காவது நிவாரணம் கிடைக்கட்டுமே என்றார். சித்தர்கள் காட்டுவதும் இதே ஜென் வழிமுறைகளைத்தான். ஆனால் நாம் சித்தயோகம் என்றதும் சொத்துக்களை விட்டுவிட்டு உடைகளை துறந்து உணவு நீர் உறக்கம் ஆகியவற்றை உதறி கானகம் சென்று மழை வெயில் குளிர் இரவு பகல் பாராமல் மூச்சடக்கி கடும் தவத்தினால் கடைசியில் ஞானம் கிட்டும் என்பதாக நினைக்கின்றோம். நமக்கு சொல்லப்பட்டவை அவ்விதம். அதனாலேயே நாம் துறவு மார்க்கம் என்றாலே அஞ்சுகின்றோம். துறவிகளை காணும்போது அதே பயம் கலந்த மரியாதையுடன் நோக்குகின்றோம். இந்த கோட்பாடுகளையெல்லாம் தகர்த்தது ஜென். ஞானிகளும் நம்மை போன்றவர்கள்தான், நாமும் அவர்களாக முடியும். நாம் இருக்கும் நிலையிலேயே நமது செய்தொழிலேயே ஞானம் பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியது ஜென் பாதை என்கிறது ஜென் தத்துவம்.
கங்கையொடு தும்பையுமணி
அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே அலைவரிசையில் உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை திரு சுப்பையா அவர்களை 579-909-99 அல்லது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரான இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.